அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸைச் சேர்ந்த உவா மாகாண சபை அமைச்சர் செந்தில் தொண்டமானை கைது செய்யும்படி நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருப்பது குறித்த செய்திகள்.
கார்ல இறங்கிதான் அடிச்சாரு, அடிச்சிருப்பாரு சார். எனக்கு அப்பவே வாயிலையும் மூக்கிலும் நெத்த வந்துட்டு
இல்ல தாக்குறதுக்குள்ள வேலை கிடையாது. அங்க ரூபானி ரிப்போர்ட்டர்ஸும் அவருக்குள்ள நடந்த முரண்பாடுல நாங்க விலக்கிதான் விட முடியும். தவிர மேல மேல சண்டையை வளர்க்க முடியாதுல்ல அந்த இடத்துல.
இலங்கையில் தொடரும் தேர்தல் வன்முறைகள் தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் வடக்கே இலங்கை ராணுவத்தால் தாக்கப்பட்டு 2 சிறார்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
6 வயசு நிரம்பிய பிருந்தாவும் 2 வயசு நிரம்பிய கிருஷாந்த் அவர்களும் ராணுவத்தினுடைய அடிகாயங்களுக்கும் சப்பாத்துக்கால் உடைகளுக்கும் அவர்கள் உள்காயங்களோடு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வடமாகாண பெண்களின் குரல்கள் ஒலிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்திருக்கும் ஒரு அமைப்பின் கருத்துக்கள். நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் மணிவண்ணன்.
அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் 2013ஆம் ஆண்டு நடந்த மராத்தன் ஓட்டப்போட்டியின் போது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களில் எஞ்சியிருக்கும் சந்தேக நபர் இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜரானார். செச்சன்யா வம்சாவளியினரான ஜோக்கர் சார்னேயேவ் என்ற இந்த அமெரிக்க பிரஜை நீதிபதியின் உத்தரவின் பேரில் வழக்கை விசாரிக்க உள்ள நடுவர் குழுவினருக்காக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளவர்களின் முன்னர் நின்றார். இவர் மீது 30 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. இந்த தாக்குதல்களில் 3 கொல்லப்பட்டனர், 260 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம். இந்த நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அங்கு வழக்கை விசாரிக்கும் ஜூரிகள் என்ற நடுவர் குழாம் சுமார் 1200 பேரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இந்த வழக்கின் முறையான விசாரணை இந்த மாத இறுதியில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நீதிபதி கூறினார்.
லெபனானுக்குள் நுழையும் சிரிய நாட்டு மக்களுக்கான புதிய விசா நெறிமுறைகள் அறிமுகமாகியுள்ளது குறித்து ஐநா கவலை வெளியிட்டுள்ளது.
In Syria, there are families now who've been repeatedly uprooted, who are on the move, trying to find a place of safety.
சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போர் காரணமாக பலவீனமான நிலையில் அங்கிருந்து வெளியேறும் மக்களுக்கான சர்வதேச பாதுகாப்பு இதன் மூலம் மறுக்கப்படும் வாய்ப்பு உள்ளது என்று ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த போர் காரணமாக ஏராளமான அகதிகள் லெபனானுக்குள் வருவதால் அதை சமாளிக்க திணறும் அந்த நாட்டின் அரசு இப்பொழுது சிரியாவிலிருந்து அகதிகளாக வருபவர்கள் ஏன் தமது நாட்டுக்குள் வருகிறார்கள் என்பதற்கான ஆவணங்களை காண்பிக்க வேண்டும் என்னும் நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த புதிய நடைமுறையில் மனிதாபிமான காரணங்களுக்கு கூட எந்த விதிவிலக்கும் அளிக்கப்படவில்லை என்று ஐநாவின் அகதிகள் நல அமைப்பின் பேச்சாளர் ரான் ரேமோன் தெரிவித்துள்ளார்.
சீனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் இருக்கும் கோஷ்டிகளை பற்றி சீனாவின் அரச ஊடகங்கள் அசாதாரணமான வகையில் நேரடியாக தாக்கியிருக்கின்றன. பீப்புள்ஸ் டெய்லி பத்திரிகை இந்த கோஷ்டிகளை ஒட்டுண்ணிகளோடு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறது. ஜின்ஹுவா செய்தி நிறுவனமோ முதல் முறையாக 3 கோஷ்டிகளின் பெயர்களை வெளிப்படுத்தியிருக்கிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கால் நடத்தப்படும் ஊழலுக்கு எதிரான பரந்துபட்ட நடவடிக்கைக்கு ஒரு அரசியல் பரிமாணம் இருப்பதை அபூர்வமாக ஒப்புக்கொள்வதைப் போலவே இந்த கட்டுரைகள் அமைகின்றன. இந்த கோஷ்டிகள் முன்பு செல்வாக்கு மிக்கவராக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு தலைவர் ஜவ் யாங்காங் உட்பட சில மூத்த அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டவை. இந்த அதிகாரிகள் எல்லாம் இப்பொழுது ஊழல் தொடர்பாக இலக்கு வைக்கப்பட்டு வருகிறார்கள். பெட்ரோலியம் கோஷ்டி, செயலாளர் கோஷ்டி மற்றும் ஷான்ஷி கோஷ்டி என்று இந்த குழுக்கள் பெயரிடப்பட்டிருக்கின்றன.
லிபியாவின் கிழக்கு நகரான டெர்னாவில் உள்ள துறைமுகத்திலிருந்த கிரேக்க எண்ணெய் கப்பல் மீது நேற்று ஞாயிற்றுக்கிழமை தமது வான்படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளதாக லிபியாவின் வான்படை தெரிவித்துள்ளது. இதில் 2 காயமடைந்துள்ளார்கள், 2 கொல்லப்பட்டுள்ளார்கள். அந்த துறைமுகத்தில் தங்களது அனுமதி இல்லாமல் அந்த கப்பலை நிறுத்த வேண்டாம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது என்று லிபிய இராணுவத்தின் பேச்சாளர் கூறுகின்றார். அந்த கப்பல் இஸ்லாமிய தீவிரவாதிகளை லிபியாவுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது எனவும் அந்த இராணுவ பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆனால் எந்தவிதமான முகாந்திரமும் இல்லாமல் கோழைத்தனமாக நடத்தப்பட்ட தாக்குதல் இது என்று கூறியுள்ள கிரேக்க அரசு அது கடுமையாக கண்டித்தும் உள்ளது.
விமான பறத்தல் குறித்த நடைமுறை விதிகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்று இந்தோனேஷிய அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். கடந்த ஞாயிறன்று ஜாவா கடலில் ஏர் ஏசியா விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதை அடுத்து இந்த நடவடிக்கை வருகிறது. விமான விபத்தில் இறந்தவர்களின் உடல்களை தேடும் வேட்டை மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. விபத்தில் நொறுங்கிய விமானத்தில் வால் பகுதி என்று கருதப்படும் பாகம் ஒன்றை கடற்படை ரோந்து கப்பல் ஒன்று கண்டுபிடித்திருப்பதாக அதிகாரிகள் கூறினர். இந்த பாகத்தில்தான் விமானத்தில் இருந்த கருப்பு பெட்டி மற்றும் விமான பறத்தல் குறித்த தரவுகள் அடங்கிய ஒலிப்பதிவு கருவி ஆகியவை இருக்கும். இதுவரை 37 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஆனால் இறந்தவர்களில் பெரும்பாலானோரின் உடல்கள் இன்னும் விமானத்திலேயே இருப்பதாக கருதப்படுகிறது.
இன்றைய செய்தியரங்கத்தில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸைச் சேர்ந்த உவா மாகாண சபை அமைச்சர் செந்தில் துண்டமானை கைது செய்யும்படி மண்டாரவளை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமை தபால் அதிகாரி ஒருவரை தாக்கியதாக அமைச்சர் செந்தில் துண்டமான் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் மோசமாக காயமடைந்ததாக கூறப்படும் தபால்காரர் ஞானசேகரனிடம் தொடர்பு கொண்டு இதுகுறித்த விவரம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து நான் 6 வரைக்கும் சார் கடிதம் பிரிக்கணும். கடிதம் பிரிச்சுட்டு வார நேரம் நியூபர்க் ஸ்டேட்ல வந்து வெஹிக்கிள் 3 வந்துச்சு. செந்தில் சொன்னமான ஐயாவும் வந்தாரு. வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி என்ன கூப்பிட்டாரு, இங்க வா அப்படின்ட்டு. நான் அந்த இடத்துக்கு போனேன். போன பிற்பாடு கேட்டாரு, நீ ஐயாவா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இல்ல இல்ல, நான் இப்பதான் சார் நான் போய் கடிதத்தை பிரிச்சுட்டு வரேன், நீ ஓட் கார்டு எல்லாம் பிரிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப கார்ல இருந்து அவர் இறங்கி உடனே என்னைய என்னடா கதைக்கிற அப்படின்னு உடனே அடிச்சிட்டார். என்னைய அடிச்ச பிற்பாடு அவர்கிட்ட வந்து போட்டிருந்த மோதலை வந்து எனக்கு கண்ணு கிட்டப்பட்டு சரியான எனக்கு வருத்தம். உடனே நான் விழுந்துட்டேன் கீழே. கீழே விழுந்து ஒரு 10 தான் எனக்கு சுயநிலம் வந்துச்சு. திரும்ப தான் என்னை கொண்டு போயிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல பாரம் கொடுத்தாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல பாரம் கொடுத்த பிற்பாடு போலீஸ்ல போயிட்டு என்ஜின் போட்டு சார் நான் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வந்துட்டேன். எனக்கு அதுல இருந்து இன்னும் சரியான வருத்தமா இருக்கு. எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு, எனக்கு ஒரு கண்ணு பார்வையே இல்லாம போயிட்டு இருப்பேன். ஏன் அடிச்சாரு எதுனால தெரியல. அதனால இந்த எலெக்ஷன் அந்த ஓட் கார்டெல்லாம் காணாம போயிடுச்சு, இந்த செயின் ஒண்ணு காணாம போயிடுச்சு, அந்த போன் காணாம போயிடுச்சு. அதனால சரியா நடந்த சம்பவம் வந்து 11:30 நியூபர்க் ஸ்டேட்ல தான் நடந்துச்சு.
நீங்கள் வந்து மது போதையில் அங்கிருந்த ஒரு இன்னொருவரை தாக்கி கொண்டிருந்ததாகவும் அதனை தடுக்க அமைச்சர் செந்தில் துண்டமான் அங்கே வந்ததாகவும் தான் அவர் பிபிசி தமிழ் செய்தியிடம் சற்று முன்னர் தெரிவித்திருக்கிறார்.
இல்ல சார், கடவுள் உண்மையா நான் அப்படி இல்ல சார். நான் அப்ப நான் டியூட்டி டைம்ல சார்ட்ட சொன்னேன், நான் டியூட்டில இருக்கேன் சார். நான் இப்பதான் சாமி ஒருத்தர் இருந்தா சார் சாமிக்கு கடிதத்தை கொடுத்துட்டு வர நேரம் என்ன கூப்பிட்டாரு, இங்க வா அப்படின்ட்டு. கிட்ட போன பிற்பாடு தான் அவர் கார்ல இறங்கிதான் என்னை அடிச்சார். அடிச்ச பிற்பாடு சார் எனக்கு அப்பவுமே வாயிலையும் மூக்கிலையும் வெத்த வந்துட்டு. வந்த பிற்பாடு தான் சார் நான் உடனே விழுந்துட்டேன். விழுந்த எனக்கு ஒரு 10 நிதானமே இல்ல.
நீங்கள் தாக்கப்பட்டதை வேறு யாராவது கண்டார்கள், நேரில் கண்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா?
என்னது அம்மா கண்டாங்க சார். அம்மா கூட மீட்டிங் போயிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் சார். அம்மா நம்மட எங்க அம்மாக்கு கண்டிருக்காங்க. என்னது அவங்களோட சகோ அந்த வீல் பாக்குல 2 கண்டிருக்காங்க சார். மீட்டிங் முடிஞ்சு அவரோட வெஹிக்கிள் 3 வரும் சார். பாதுகாப்பு அவர் இல்லாம அது 2 வெஹிக்கிள் வரும் சார். வந்த பிற்பாடு என்ன நிப்பாடிதான் சார் கூப்பிட்டாரு, ஏ இங்க வா அப்படின்ட்டு.
சார் எதற்காக உங்களை அவர் தாக்கியிருப்பார், என்ன காரணம்?
என்னன்னு தெரியல. காரணம் தான் சார் எனக்கும் தெரியல, ஏன் தாக்குனார் அப்படின்னு. ஒரு 2 வாரத்தை கதைக்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டார் சார் என்ன அவர்.
இப்ப உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது?
எனக்கு சார் இப்ப ஒரு கண் பார்வே இல்ல சார். எனக்கு ஒரு எழுத்தெல்லாம் தூரத்துல எழுத்தெல்லாம் ஒண்ணுமே தெரியல சார். இன்றைக்கு காலமுறையே நீங்க கூட்டி போனாங்க சார் சேனல் பண்ணி பாக்குறதுக்கு. நான் டாக்டர் சொன்னாலும் எனக்கு ஒரு கண் பார்வாரவே இல்லை சார் பாக்குறதுக்கு.
இப்ப நீங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்க, என்ன என்ன யாருடையாவது உதவி கோரி இருக்கிறீர்களா?
சார் எங்கட நான் முழு பொறுப்பு சொல்லிருக்கேன் சார், எங்க டிபார்ட்மெண்ட்டு தான் சார், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. நான் சார் வந்து ஒரு அரசியல் மீட்டிங் போயிட்டு அடிவாகினா பிரச்சனை சார். நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு சார் என்ன அடிச்சாரு. அப்ப அதுக்கு ஏன் சார் என்ன அடிச்சது, காரணம் என்ன சார்? நான் இருந்த ஓட் கார்டெல்லாம் காணாம போயிடுச்சு, 2 மாலை காணும், 2 போன் காணும். நான் சாதாரண ஒரு ஊழியர் தானே சார்.
மது போதையில் நீங்கள் இருந்த சொல்லப்படுற குற்றச்சாட்டு பற்றி என்ன?
நான் சின்னதுல இருந்தே குடி பழக்கம் எந்த பழக்கமே இல்லை சார். ஏன்னா இப்ப செக் பண்ணி பார்த்தாலும் நான் பிறந்ததுல இருந்து குடிச்சதே இல்லை சார். வாழ்க்கையில குடிங்கிறதே இல்லை சார். நான் ஸ்மோக்கிங் செய்ய மாட்டேன் சார், திங்ஸ் எடுக்கவே மாட்டேன் சார். நான் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போலீஸ்க்கு போயிட்டு சார் டாக்டர் இங்கே வந்தேன் அப்படின்னா ரிப்போர்ட் இங்கே டாக்டர் கொடுப்பாரு சார். நான் பாரு மது போதையில தான் இருந்தார் அப்படின்ட்டு.
தபால்காரரை தாக்கியதாக குற்றம் சுமத்தப்படும் அமைச்சர் செந்தில் தொண்டமானிடம் இது குறித்து விளக்கம் கேட்டார் மீண்டும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஆக்சுவலா அந்த சித்தார்சு வாங்க கோர்ட்ஸ்ல இருந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணும் கோர்ட்ஸுக்கு வர சொல்லி போலீஸ்ல இருந்து, அது அவங்க அது வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஸோ லீகலி வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணாதான் நான் கோர்ட்ஸுக்கு போக முடியும். ஸோ கோர்ட்ஸுக்கு வராதனால அவங்க வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு வேலபிள் அஃபென்ஸ் தான். ஸோ நாளைக்கு நாளானக்கு எனக்கு அஃபிஷியலா வந்து இன்ஃபர்மேஷன் வரும் கோர்ட்ஸுக்கு இத்தனை டேட் 23rd வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 23rd ஒரு நாள் போயிட்டு அந்த பேலுக்கு மூவ் பண்ற தேவையான விஷயங்கள் எடுத்துக்கலாம்.
உங்களை கைது செய்யும் செய்யுமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. போலீசார் உங்களை இது தொடர்பாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்களா?
கோர்ட்டுக்கு போலன்னா நேச்சுரலா யாரா இருந்தாலும் அது இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அரெஸ்ட் பண்றது வந்து வளமாதான். பட் அவங்க வந்து எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்காது வந்து அவங்களோட போலீஸ் சைட்லயும் சரி அந்த கோர்ட்ல இருந்து அந்த அனுப்ப வேண்டிய அந்த ரிஜிஸ்டர் சைட்லயும் யார் மேல அது மிஸ்டேக்னு பார்த்து அடுத்து இப்ப நம்ம லாயர் அதை நாளைக்கு தெரிவிப்பாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் இது வரைக்கும் தெரியல. நியாயமா அபிஷியலா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமா தான் தெரிவிக்கணும். பட் அது ரிஜிஸ்டர் போஸ்ட் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. சோ அந்த எவிடன்ஸ் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த வாரண்ட் கேன்சல் பண்ணிப்பாங்க.
அந்த குறித்த தபால் பணியாளர் எதற்காக தாக்கப்பட்டார், எதற்காக நீங்கள் அவரை தாக்கியதாக உங்கள் மீது குற்றச்சாட்டு?
எங்களோட பப்ளிக் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது தபால்காரர் ஒருத்தர் வந்து ஃபுல் ட்ரிங்க்ல ரூபானி ரிப்போர்ட்டரை வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது அந்த பகுதி சேர்ந்த அமைச்சருங்கிற அடிப்படையில நான் அந்த இடத்துல உடனடியாக அவங்க ரெண்டு பேருமே நடவடிக்கை எடுத்தாகணும். நடவடிக்கை எடுக்கும் போது ஒரு பக்கம் தான் அதுக்கு சாதகமா இருப்போம், இன்னொரு பக்கம் அவங்க வந்து அது விருப்பப்பட மாட்டாங்க. சோ இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது, யார் மேலனாலும் கம்ப்ளைண்ட் பண்றது, அதனால அது தப்பு கிடையாது. அவங்க கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை விசாரிக்கிறது தான் நீதிமன்றமும் போலீஸ் இருக்குது. அதை விசாரிச்சு அவங்க தகவல் தெரிவிப்பாங்க இது உண்மை இது பொய்.
நீங்கள் வந்து அந்த தபால் அதிகாரியை எதற்காக தாக்கினீர்கள்?
இல்ல தாக்குன்னு சொல்லி அவர் தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, அதுக்கு தானே வந்து கோர்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. உண்மையா போய்ங்கிறது அது விசாரணைக்கு பிறகு தானே வரும்.
சரி, உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் வந்து அவரை தாக்கினீர்களா இல்லையா?
இல்ல தாக்குறதுக்குள்ள வேலை கிடையாது. அங்க ரூபானி ரிப்போர்ட்டர்ஸும் அவருக்குள்ள நடந்த முரண்பாடுல நாங்க விலக்கிதான் விட முடியும். தவிர அவங்க ரெண்டு பேரையும் வந்து மேலும் மேல சண்டையை வளர்க்க முடியாதுல்ல அந்த இடத்துல.
உவா மாகாண சபை அமைச்சர் செந்தில் தொண்டமான். இலங்கையின் ரத்னபுரி மாவட்டம் கவஹத்த நகரில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவின் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்த எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் சிலர் மீது திங்களன்று அதிகாலை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கும் கஃபே அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் காயம் பெற்றிருப்பதாகவும் அந்த அமைப்பு கூறுகிறது. இதுகுறித்த செய்திகளுடன் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ரத்னபுரி மாவட்ட கஹவத்த நகரில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் கூட்டம் ஒன்றுக்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டு வந்த எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் மீது இன்று அதிகாலை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள கஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 2:15 இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரஜித் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவித்தார்.
ගතෝ පැය 24ක කාල සීමාව තුල රත්නපුර කහවත්ත සහ අයගම දියුලපිටිය ගම්පොළ දොළුව කැකිරාව
ஜீப் வண்டிகளில் வந்த சிலர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த ரஜித் கீர்த்தி தென்னக்கோன், இதன் காரணமாக 3 எதிர்க்கட்சி அங்கத்தவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன் பின்பு எதிர்த்தரப்பினர் கஹவத்த நகரில் சுமார் 4 மணித்தியாலத்துக்கும் மேலாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்த கீர்த்தி தென்னக்கோன், அருகில் அமைக்கப்பட்டிருந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் ஒன்றை தாக்கி தீ வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கு மேலதிகமாக அயகம கம்பொல கெக்கிராவ கலேவெல வெள்ளம்பெட்டி கொலன்னாவ ஆகிய பகுதிகளில் இருந்தும் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளரின் ஆதரவாளர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரஜித் கீர்த்தி தென்னக்கோன். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போலீசார் சமர்ப்பித்த அறிக்கையொன்றை ஆராய்ந்த பெல்மடுல்ல மெஜிஸ்ட்ரேட் நீதவான் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டிருந்த பிரதி அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர உட்பட 3 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று மகிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விமர்சித்து வரும் வீதியை விரோதய எனும் அமைப்பின் மூத்த உறுப்பினர் பிரிட்டோ பெர்னாண்டோவின் நீர்கொழும்பில் அமைந்துள்ள இல்லம் முன்பாக அறுக்கப்பட்ட நாய்களின் 2 தலைகள் வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மறைமுகமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண, திருகோணமலை பகுதியில் பிரதி தேர்தல் அதிகாரியொருவர் தாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இதேவேளை திருகோணமலை நகரில் தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த உதவி தேர்தல் ஆணையர் உட்பட தேர்தல் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். நேயர்களே, அவரது இந்த குறிப்பிட்ட ஒலிப்பதிவு தரத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறது, மன்னித்துக் கொள்ளவும்.
திருகோணமலை நகர பிரதேசத்தில் தேர்தல் விதிமுறைகள் முதலை தடுக்க சென்றிருந்த தேர்தல் அதிகாரிகள் மீது நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மட்டக்களி பகுதியில் உள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்துக்கு முன்பாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அலுவலகத்துக்கு முன்பாக வீதியில் அகலமான டிஜிட்டல் திரையில் ஜனாதிபதிக்கு பிரச்சாரம் செய்யும் வீடியோ காட்சிகள் அங்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டவிதிகளை மீறும் வகையில் இவை காண்பிக்கப்படுவதாக கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்து அங்கு சென்றிருந்த தேர்தல் அதிகாரிகள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக திருவண்ணாமலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை உறுதிப்படுத்தினார் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித்
ரோகன்.
நேற்று மணி அளவில் திருவண்ணாமலை தேர்தல் அதிகாரிகள் இருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் டிஜிட்டல் திரையில் காட்சிகள் காட்டப்பட்டுள்ளது. அது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதற்கு உதவி தேர்தல் ஆணையாளர் உட்பட தேர்தல் அதிகாரிகள் குழு ஒன்று அங்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்திலே இந்த தாக்குதல் அவர்கள் மீது நடத்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன. இந்த சம்பவம் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியைச் சேர்ந்த பிரதேச உள்ளாட்சி சபை உறுப்பினர் ஒருவர் உட்பட இரண்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறித்த இரண்டு பேரும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் துணை அமைச்சர் சுசந்த புஞ்சிநிலமையும் தேர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இதேவேளை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பொது எதிரணிகளின் வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள தமது கட்சி ஆதரவாளர்களுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்றது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேந்திரன் வெளியிட்டுள்ள தகவல்களின் படி கடந்த 48 மணி நேரத்திற்குள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆதரவாளர்கள் இருவர் ஆரையம்பதி மற்றும் அரசதித்தீவு ஆகிய இடங்களில் தாக்கப்பட்டுள்ளார்கள்.
ஆதரவாளர் ஸ்ரீபால ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு நாங்கள் பிரச்சாரம் செய்து விட்டு திரும்பி வீட்டு சொல்லி வீட்டு போவதற்காக மெயின் ரோட் வந்து மோட்டர் பைக் ஷாப் எடுக்கும்போது இளந்திரி அவர் வந்து என்னை அணுகி ஐயா என்னை அந்த கிட்ட வந்தாரு. ஹெல்மெட் போட்டு முகத்தை மறைத்துக் கொண்டுள்ளார்கள்.
தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆதரவாளர் மீதான இந்த தாக்குதல்களுக்கு ஆளும் கட்சியுடன் தொடர்புடையவர்களே பொறுப்பு என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகின்றது. ஆனால் ஆளும் தரப்பு இதனை முற்றாக மறுக்கின்றது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் வடக்கே இலங்கை ராணுவத்தால் தாக்கப்பட்டு இரண்டு சிறார்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி பாரதிபுரத்தில் இரண்டு குழந்தைகளை ராணுவ சிப்பாய் ஒருவர் குழந்தைகள் என்னும் பாராமல் காரணமின்றி தாக்கியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களிடம் முறையிடப்பட்டிருக்கின்றது. வீட்டின் முன்னால் விளையாடி கொண்டிருந்த சகோதரர்களான 6 வயது மற்றும் 2 வயதுடைய குழந்தைகளே இவ்வாறு தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக காவல்துறையினரிடம் செய்யப்பட்ட முறைப்பாட்டை மீளப்பெற வேண்டும் என்று குடும்பத்தினர் அச்சுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த சம்பவம் அந்த பகுதியில் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் என்ன என கேட்டேன்.
6 வயசு நிரம்பிய பிருந்தாவும் 2 வயசு நிரம்பிய கிருஷாந்த் அவர்களும் ராணுவத்தினுடைய அடிகாயங்களுக்கும் சப்பாத்து கால் உதைகளுக்கும் அவர்கள் உள்காயங்களோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மாமனாரான ஒருவர் பக்கத்திலே டெய்லர் கடை வைத்திருப்பவர் அவர் கேட்க போன இடத்தில் அவருடைய தலையிலே கொத்தன்களாலும் வாளியாலும் தாக்கியதில் அவர் காயப்பட்டு அவரும் வைத்தியசாலையின் 4வது வார்டிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமைகளை பக்கத்திலே உள்ள ராணுவ முகாமுக்கு கிராம முன்னேற்ற சங்கத்தினால் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் வந்து இவரை அழைத்து சென்று அவர் ஒரு மனநோயாளி என்று கூறி அவரை கிளிநொச்சியில் இருந்து அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு அனுப்பியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றன. ஆனால் இந்த விடயம் தொடர்பாக குடும்பத்தார் எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது அவர் மிகவும் திடகாத்திரத்தோடும் நல்ல நிலையிலும் தான் தெருவிலே விளையாடி கொண்டிருந்தவர்களை தாக்கியிருக்கிறார் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இங்கே காரணங்களில் ஒரு சிறுமி மீது மேற்கொள்ளப்பட்ட பாலியல் பலாத்காரம் தொடர்பான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே இந்த சிறு குழந்தைகள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மனித உரிமை அமைப்புகளுக்கு நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக தெரியப்படுத்தியிருக்கின்றோம். இது தொடர்பாக ஒரு நீதி கிடைக்கும்
தொடர்பில் ராணுவ தரப்பினரதும் காவல்துறையினரதும் கருத்துக்களை உடனடியாக அறிய முடியவில்லை.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கை பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவல நிலையை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பெண்கள் அமைப்பு ஒன்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் மீண்டும் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு வந்துள்ள போதிலும் அங்குள்ள பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவல நிலையை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு அவற்றுக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பு அறிக்கை ஒன்றின் மூலம் இன்று கோரியிருக்கின்றது. நாடு முன்னேற வேண்டுமானால் காணாமல் போயிருப்பவர்கள் பற்றி பொதுவான அறிக்கையிடல் அவசியம் என அந்த அமைப்பு வலியுறுத்தியிருக்கின்றது. நாட்டில் சமாதானமும் நல்லிணக்கமும் கிட்ட வேண்டுமானால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டவர்களுக்கு எதிராக உரிய ஆதாரங்கள் இருப்பின் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என அந்த அமைப்பு கேட்டிருக்கின்றது. காணாமல் போயிருப்பவர்களை தேடுகின்ற உறவினர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறைகள், சிறைக்கூடங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் மீதான சித்திரவதைகள் என்பவற்றை நிறுத்துவதுடன் ஆட்கள் காணாமல் போனமைக்கு காரணமாக உள்ள குழுக்களை கண்டறிந்து அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 16 விடயங்களை நிறைவேற்ற வேண்டும் என பெண்கள் செயற்பாட்டு வலை அமைப்பு தனது அறிக்கையில் ஜனாதிபதியாக வரவுள்ள வேட்பாளர்களிடம் கோரியிருக்கின்றது. இந்த அறிக்கை பெண்கள் செயற்பாட்டு வலை அமைப்பைச் சேர்ந்தவர்களினால் பிரதான வேட்பாளர்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்காக அவருடைய அலுவலகங்களில் கையளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பின் இந்த அறிக்கை குறித்து அதன் முக்கியஸ்தர்களில் ஒருவராகிய மகாலட்சுமி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
முடிந்து இன்றைக்கு 5.5 வருடங்கள் ஆகின்றது. 89,000 மேற்பட்ட பெண்களை தலைமை தாங்கும் குடும்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த பெண்கள் இன்றுவரை பல்வேறு இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்த வண்ணமே இருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை. இப்பெண்களின் தொலைந்து போன உறவுகள் இன்றுவரை தொலைந்தவர்களாகவே உள்ளனர். அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று இன்றுவரை தெரியவில்லை. இவர்களை தேடுபவர்களுக்கு அச்சுறுத்தலும் மிரட்டலும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. சிறைச்சாலையில் உள்ளவர்கள் இன்றும் உறவுகளுடன் இணையவில்லை. தொடர்ச்சியான சித்திரவதை. முன்னாள் போராளிகள் சமூகத்தில் இணைந்தும் கூட தொல்லனா துயரங்களை அனுபவித்து இருக்கின்றனர். பெண்களுக்கு நிரந்தர வருமானம் இல்லை, பேச்சு சுதந்திரம் இல்லை, இராணுவமயமாக்கல், பெண்களின் காணிகள் அபகரிக்கப்பட்ட நிலைமை, குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. இவர்களது பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வெற்றியீட்டும் ஜனாதிபதி இப்பெண்களது பிரச்சனைகளை மிகவும் கரிசனையுடன் ஆராய்ந்து அவர்களுக்கு முட்டுப்புள்ளி வைக்கும் நோக்கில் செயற்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது
என்றார் பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பைச் சேர்ந்த மகாலட்சுமி அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்து யாழ் மக்களின் கருத்துக்கள் அடங்கிய பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் தற்போது யாழில் இருக்கும் முரளிதரன்.
இலங்கையின் வடமாகாணத்தில் ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்து முடிந்த மாகாண சபை தேர்தலோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிக அமைதியாக காட்சியளிக்கிறது யாழ்ப்பாணம். தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதற்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கும் நிலையில் புறநகர் பகுதிகளில் நடக்கும் சிறிய கூட்டங்கள், துண்டு பிரசுர விநியோகங்கள் தவிர பிரச்சாரம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது என்றே சொல்லலாம். சில இடங்களில் ஆட்டோக்களில் சென்றபடியே ஒளிபெருக்கிகளின் மூலம் வாக்கு கேட்டு வருகின்றனர். சுமார் 5.5 லட்சம் பேர் வசிக்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் இலங்கை தமிழர்கள், இஸ்லாமியர்கள், இந்திய வம்சாவளி தமிழர்கள் என 97% பேர் தமிழ் பேசக்கூடியவர்கள். இந்த மாகாணத்தில் ஆட்சியில் இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிரணி வேட்பாளரான மைத்ரிபால சிறிசேனவை ஆதரிப்பதாக சில நாட்களுக்கு முன்புதான் அறிவித்தது. இந்த அறிவிப்பிற்கு பிறகுதான் மைத்ரிபாலவின் புதிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சாரம் இப்பகுதியில் சூடுபிடித்தது. ஆளும் மகிந்த தரப்பை பொறுத்தவரை டக்ளஸ் தேவானந்தாவின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இது தவிர அடித்தட்டு மக்களுக்காக செயல்பட்டு வரும் அரசு ஏஜென்சிகள் சிலவும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக எதிரணியினர் கூறுகின்றனர். மைத்ரிபால சிறிசேன சிறுபான்மையினர் பிரச்சினை குறித்து தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எதையுமே கூறவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் என்கிறார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரான டக்ளஸ் தேவானந்தா.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஆதரிக்கிறது கூடாக, அவருடைய வெற்றியில நாங்கள் பங்கெடுக்கிறது கூடாக, நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை விரைவாகவும் இலகுவாகவும் தீர்க்கலாம் என்ற நம்பிக்கை தான் நாங்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறது. காரணம் 2 பிரதான வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பார்க்கின்ற பொழுது எதிர்த்தரப்பினருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக எதையும் சொல்லவில்லை. ஆனால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் எதை அவரிடம் கேட்டிருந்தோமோ அதை அவர் அதில் கொடுத்திருக்கின்றார், உள்வாங்கியிருக்கின்றார்.
தமிழர்களை பொறுத்தவரை தங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தத்தை மறக்க மாட்டார்கள், அதனால் ஒரு மாற்றத்தை விரும்பியே வாக்களிப்பார்கள் என்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன்.
தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை ஒரு மாற்றம் வேண்டி வாக்களிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அவர்கள் தங்கள் மீது புரியப்பட்ட யுத்தம், தங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு தொடர்பான விடயங்களை மறக்காமல் தங்களுக்கான ஒரு எதிர்கால வாழ்வு பற்றிய சிந்தனைகளோடு அவர்கள் ஒரு மாற்றத்துக்கான வாக்களிப்புக்கு வடக்கு கிழக்கில் தமிழர்கள் தயாராகி இருப்பதை எங்களால் அவதானிக்க முடியவில்லை.
இருந்தபோதும் மைத்திரிபால சிறிசேனவிடம் எந்தவித வாக்குறுதிகளையும் பெறாமல் கூட்டமைப்பு நிபந்தனையற்ற ஆதரவு அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்கியிருக்கின்றனர். இப்படி சிலர் எதிர்ப்பு குரல் கொடுத்தாலும் அது தேர்தலில் மைத்திரிபாலவின் வாய்ப்பை பெரிதாக பாதிக்காது என்கிறார் ஸ்ரீதரன்.
ஒரு காலமும் ஒரு வீதமும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை. காரணம், தமிழர்கள் கடந்த காலங்களிலும் இவ்வாறான பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள், அவர்கள் கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சி, பல கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு. அதனை விட இலங்கை தமிழரசு கட்சிக்குள் கூட ஜனநாயக உரிமை இருப்பதன் காரணமாகத்தான் அந்த கட்சியில இருக்கின்றவர்கள் இவ்வளவு பகிரங்கமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக ஊடகங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது.
யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொதுமக்களை பொறுத்தவரை தேர்தல் குறித்து கருத்து கூறுவதையே தவிர்க்க நினைக்கின்றனர். கருத்து தெரிவிக்க முன்வந்த சிலரும் யார் பெயரையும் குறிப்பிடாமல் மாற்றம் வேண்டும் என்று மட்டும் கூறினார்.
அதாவது எல்லா தமிழர்களையும், இலங்கையில வாழ்ற எல்லாரையும் வந்து சரிசமமா பார்க்கணும். சிங்களவர், தமிழர், முஸ்லீம் என்ற வித்தியாசம் இல்லாம எல்லாம் ஒரு இளைஞர் மாதிரி சிங்களவங்க அந்த சிங்கள நாட்டில் செய்கிற அபிவிருத்தியிலெல்லாம் தமிழர்கள் இருக்கிற இடங்கள்லையும் செய்யணும். அப்படி ஒரு செய்யக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்களுக்கு, இந்த நாட்டுக்கு எங்களுக்கு தேவை.
இந்த தேர்தல்லையாச்சும் புது ஆட்சி மாறினா ஏதாவது புதுசாக ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று ஆட்சியில் வித்தியாசம் வரும், இல்லாட்டி எனக்கு என்னன்னு சொல்ல தெரியாது, பட் ஏதோ ஒன்று மாறும், அது ஃபேமிலி ஆட்சியாக வந்துடும். ஸோ மாறினா நல்ல அவங்களே ஒரு ஃபேமிலியே அப்படியே மன்னர் ஆட்சி மாதிரி வந்துடாம ஜனநாயகம் இருக்கணும், அவ்வளோதான்.
அவங்க சொன்னால் அதுக்கு வாக்களிக்கிறதுல மாற்றம் இல்லை, ஆனாலும் எங்களுக்குன்ற ஒரு சுய இது இருக்குது தானே, அதன்படி அதுக்கு யோசிச்சும் போடுவோம். மாற்றம் வேணும், இது கூட்டாட்சி வேணாம், குடும்பாட்சி வேணாம், புதுசாக ஏதாவது விரட்டுக்கும், இனி வார ஏதாவது தமிழர்களுக்கு ஏதாவது விரட்டுக்கும், அப்படி தான் நாங்கள் இது பார்ப்போம்.
சிலர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லும் கட்சிக்கு வாக்களிப்போம் என்றும் தெரிவித்தனர்.
எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்றது தான் தமிழ் மக்கள் கேட்பாங்களே, என்னதான் இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்றது தான் தமிழ் மக்கள் கேட்பாங்க, சரியா? அதால கூடுதலா மைத்திரிக்கு தான் ஆதரவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இலங்கையில் இருக்கும் இராணுவத்தில் மூன்றில் ஒரு பகுதியினர் வடக்கு மாகாணத்தில் நிறுத்தப்பட்டிருப்பது, சிறு விழாக்களுக்கு கூட இராணுவத்தின் அனுமதியை பெற வேண்டியிருப்பது போன்றவை அவர்கள் தினசரி சந்திக்கும் பிரச்சனையாக இருக்கின்றன. மைத்திரிபால சிறிசேன சிறுபான்மையினர் பிரச்சனை குறித்து எதுவும் கூறவில்லை என்றாலும் அரசு மீதான அதிருப்தியின் காரணமாக தமிழ் பேசும் மக்கள் மைத்திரிபால சிறிசேனவை ஆதரிக்கக்கூடும் என்கிறார் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான தனபாலசிங்கம்.
இந்த மைத்திரிபால சிறிசேனவும் தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக எதையும் சொல்லவில்லை என்பது உண்மைதான். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்தால் தீர்வு கிடைக்குமா என்ற கேள்வியை தமிழ் மக்கள் தங்களுக்கு கேட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது. தமிழ் மக்கள் அநேகமாக கடந்த தேர்தலில் கூட அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் மனதில் கொண்டிருந்தபடியால் தான் ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தார்கள். இந்த முறை கூட மைத்திரிபால சிறிசேனாவுக்கு அவர்கள் பெருமளவில் வாக்களிப்பார்களாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுடன் அரசாங்கத்தின் அணுமுறைக்கு எதிரான ஒரு அதிருப்தி வாக்காகவே அதை பார்க்க வேண்டும்.
ராணுவத்தினர் தாங்கள் கைப்பற்றிய நிலங்களை மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்காதது, யுத்தத்தின் முடிவில் காணாமல் போனவர்கள் குறித்து எந்த நடவடிக்கையும் இல்லாதது போன்றவை வடக்கில் மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கின்றன. நடந்து முடிந்த வடமாகாண தேர்தலில் சுமார் 80% அளவுக்கு வாக்குகள் பதிவான நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த அளவுக்கு இங்கே வாக்குகள் பதிவாகாது என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.
யாழ்ப்பாணத்திலிருந்து முரளிதரன் தயாரித்து வழங்கிய இந்த பெட்டகத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்து தமிழக செய்தி ஒன்று. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணைக்கு தடை ஏற்படுத்த யாரும் முயல வேண்டாம் என்று அதை விசாரிக்கும் நீதிபதி சி ஆர் குமாரசாமி இன்று கூறியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீடு மனு மீதான விசாரணைக்கு தடை ஏற்படுத்த யாரும் முயல வேண்டாம் என்று நீதிபதி சி ஆர் குமாரசாமி இன்று கூறியுள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்கு என கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்ட தனி சிறப்பு அமர்வில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதி சி ஆர் குமாரசாமி முன்பாக இன்று விசாரணைகள் துவங்கின. ஜெயலலிதா தரப்பில் வழக்கறிஞர் குமார் ஆஜராகி வழக்கின் விசாரணையை துவக்க கால அவகாசம் கோரினார். இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி சி ஆர் குமாரசாமி உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அவர்கள் தரப்பினர் முழுமையாக படிக்கவில்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். இதேபோல் வழக்கில் குறுக்கு விசாரணையை மேற்கொள்ள தன்னையும் ஒரு பிரதிவாதியாக சேர்க்க கோரி சுப்பிரமணியம் சுவாமி நேரில் ஆஜராகி வாதாடினார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி வேண்டுமானால் அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு வழக்கில் உதவிடுமாறு ஆலோசனை வழங்கினார். அதேபோல் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் குமரேசன் தங்களையும் ஒரு தரப்பாக அனுமதிக்க கோரி வேண்டினார். இதனையும் நீதிபதி ஏற்க மறுத்தபோது தங்களையும் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞருக்கு உதவிட அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்கு முதலில் எழுத்துப்பூர்வமான கோரிக்கையை விடுக்க கூறிய நீதிபதி சி ஆர் குமாரசாமி இதுகுறித்து பின்னர் ஆலோசிக்கப்படும் என்றார்.
ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
லெபனானுக்குள் நுழையும் சிறிய நாட்டு மக்களுக்கான புதிய விசா நெறிமுறைகள் அறிமுகம் ஆகியது குறித்து ஐநா கவலை வெளியிட்டுள்ளது. மனிதாபிமான காரணங்களுக்கு கூட விதிவிலக்கு அளிக்கப்படவில்லை. தீவிரவாத குழுவான போக்கோஹராம் வட நைஜீரியாவில் கைப்பற்றியுள்ள பன்னாட்டு படைத்தளத்தின் மீதான தனது பிடியை மேலும் பலப்படுத்தியுள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.